யாத்ராமும் 14வது அதிகாரம் வசனம் 1-14 வரைக்கும் நம்ம வாசிக்க நம்ம கேட்போம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்கந்தோளுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகா செபோனுக்கும் முன்பாக இருக்கிற ஈரோஸ் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாலையும் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாலையும் இறங்குகிறீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும் படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை போட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சுபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோ பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேதக்குறிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்கிறது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான்.
இது தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. நம்மளோடு பேசட்டும் தேவன். நம்ம இந்த வசனங்கள் மூலமா பழையற்பாட்டிலே மிக மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதம் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அதனோட முகவரியா நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் தான் அந்த அற்புதத்தை பார்க்க போறோம். இது நடந்த பிறகு அதுக்கப்புறம் பழையற்பாட்டில் வர எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ஜனங்களுக்கு கடவுள் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவருன்றத ஞாபகப்படுத்தணும்னா இந்த அற்புதத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. சிவந்த சமுத்திரம், சிவந்த சமுத்திரத்துல உங்களுக்கு கடவுள் என்ன செய்தார் அப்படின்றதான் அவங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துவார். எதுக்கு? அவர் எவ்வளவு பவர்ஃபுல் உள்ள தேவன், அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன்றத ஞாபகப்படுத்துறதுக்கு ஐசாயா வந்து இது முடிந்து 800 வருஷத்துக்கு அப்புறம் வந்தார். அவரு ஒரு வசனத்துல சொல்றாரு, 51:15, உன் தேவன் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாய் சமுதிரத்தை கொடுக்குகிற சேனையின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் அப்படின்னு அவரை பத்தி சொல்றார். அலைகளை சமுதிரத்தை கொடுக்குகிற சேனைகளின் கர்த்தர் நானே அப்படின்றாரு. இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மற்ற தேசங்களுக்கு, அந்த டைம்ல இருந்த மற்ற தேசங்களுக்கு, கடவுளுடைய சத்துருகளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா யோசுவால சொல்லப்படுது. எரிகோவுக்கு அவங்க போகும்போது யோசுவா 2:10 அந்த அம்மா சொல்லுது, அவங்கள பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு செவந்த சமுத்திரத்துலன்னு நாங்க கேள்விப்பட்டு, அவர் எப்படி சமுதிரத்தையே வத்தி போக பண்ணாருன்றத நாங்க கேள்விப்பட்டு எங்க இருதயங்கள் எல்லாம் கரங்கி போயிருச்சு. ஹார்ட்ஸ் மெல்டட், கரங்கி போயிருச்சு. ஒரு மனுஷனும் அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. இனிமே பூமியில எந்த மனுஷனும் உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை கடவுள் உங்களுக்காக செய்யறாருன்னா யாரு உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியும் அப்படின்னு எல்லா தேசங்களும் மிரண்டு போனாங்க இதை கேள்விப்பட்டு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய அற்புதம். புதிய ஏற்பாடுல உயிர்த்தெழுதலுக்கு எவ்வளவு பிரதானமான இடம் இருக்கிறதோ அதே மாதிரி பழைய ஏற்பாடுல கடவுள் வந்து சிவந்த சமுத்திரத்தை ரெட் சீய பிரித்ததுக்கு அந்த அற்புதத்துக்கு அவ்வளோ பிரதானமான இடம் இருக்கு பழைய ஏற்பாடுல. அதுதான் கடவுளுடைய பவருடைய ஒரு மெஷர்மெண்ட். கடவுள் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர்னு பாக்குறோம், ஆனா அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு அதுல 1% உங்களுக்கு காமிக்கணுமா? காமிக்கணும்னா இந்த கடல் பிரித்ததை பாருங்க, அதான் 1%. அப்படின்னா கணக்கு போட்டுக்கலாம் நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் தான் அப்படின்னு பாக்குறோம். நீங்க அது எவ்வளவு பெரிய பவர் யோசிச்சு பாருங்களேன். கடலை நீங்க நம்ம எல்லாரும் பார்த்திருக்கிறோம், அட்லீஸ்ட் படத்திலேயாவது பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதனோட அளவு, அதனோட உயர்வு, அதனோட விசாலம், அது எவ்வளவு பெருசு இல்லைங்களா? அது பார்த்தாவே நமக்கு பயம் இல்ல. அது அது அலைகள் வர்றது வந்து சுனாமி எல்லாம் வந்துச்சுன்னா யாருக்கு நிக்க முடியும் அதுக்கு முன்னாடி? அது அலைகள்லாம் பயங்கரமா வரும். அதனோட பவர் எல்லாம் நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது. அதனோட பவர் அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாமான்னு பாக்குறாங்க. ரொம்ப அது ஒரு அலை அடிக்கிறது வந்து எத்தனையோ மாசங்களுக்கு உலகத்துக்கு கரண்ட் கொடுக்க முடியாது. ஆனா அது எடுக்க எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரியல. பவர் அவ்வளவு இருக்கு கடலுக்கு, தார்ஸ் பவர்னுவாங்க. அந்த கடலையே பார்த்து பிரிச்சு இங்க ஒரு செவரு இங்க ஒரு செவரு மாதிரி இப்படி நிக்க வைக்கிறாரு, அதுக்கு நடுவுல ஜனங்களை போக விடுறாருன்னா எவ்வளவு பவர் அவருக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் கடவுளுடைய பவர். எவ்வளவு பெரியவர்ன்றத தெரிய வைக்கிறதுக்காக இதை பெருசா செய்யறாரு. அதான் நம்ம பார்த்தத ஆச்சரிய பண்ணும் ஆன்வாங்க இங்கிலீஷ்ல. ஓ வாட் அ ஆசம் காட், என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தேவன் இவர் அப்படின்றதுக்கு தான் இப்படி ஒரு அற்புதம் நடக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் இந்த 1 கொரிந்தியர்ல இருந்து சில காரியங்களை பார்த்தோம். என்னன்னா இந்த யாத்ராமும் கதை வந்து ஒரு ஒரு வார்த்தையும் எழுதியிருக்கிறது நமக்காக எழுதியிருக்கு, நம்ம அதை பார்த்து படிச்சுக்கணும்ன்றதுக்காக எழுதியிருக்கு. இன்னொன்னு கூட பார்த்தோம், அது வந்து கிறிஸ்துவ பத்தி பேசுது, கிறிஸ்துவ பத்தி பேசுது. அது இன்னொன்னு நமக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா, பராமரிப்புல வரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம எந்த விதத்துல சந்திக்க கூடாது, எந்த விதத்துல அதை மீட் பண்ண கூடாதுன்றத நமக்கு கத்து கொடுக்குது. ஏன்னா அந்த காண்டியில அந்த பராமரிப்பு அந்த அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஞானமா ரொம்ப சந்தோஷமா சமாதானம் உள்ள மக்களா நம்ம தான் இருக்க முடியும். இந்த பூமியிலே அப்படித்தான் இருக்க முடியும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஏங்க சோர்ந்து போறோம், ஏன் வாழ்க்கையில தளர்ந்து போகிறோம்? சில நேரங்கள பராமரிப்பு மாறுறதுனால, கஷ்டமான சூழ்நிலைகள் வர்றதுனாலதான் இல்லைங்களா? ஏன்னா நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்கிறதுக்கு சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய் பாவத்தில் வழியா போறதுக்கே காரணம் என்னன்னா இந்த பராமரிப்புல நமக்கு வர ஒரு அதிருப்தி தான். சோர்ந்து போறது கடவுளுடைய வழியில வளர்ந்து போவாது, பராமரிப்புல வர அதிருப்தி தான் காரணமே. அதை தாண்டி சரியான விதத்துல நம்ம டீல் பண்ண கத்துக்கிட்டோம்னா அதை விட பெரிய சந்தோஷம். இஸ்ரவேல் ஜனங்களும் அழிந்து போனதுக்கே காரணம் தான். ஏன் ஏன் அவங்க விக்கிர ஆராதனையில போனாங்க, ஏன் அவங்க வேசித்தனத்துல போனாங்க, முறுமுறுத்தாங்க நம்ம பாக்குறோம், கடவுளை சோதித்தாங்க நம்ம பாக்குறோம். ஏன்? அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்ததுனால. தண்ணி இல்லாம போச்சு, முறுமுறுத்தாங்க. சாப்பாடு இல்லாம போச்சு, முறுமுறுத்தாங்க. பராமரிப்புன சூழ்நிலைகள்லாம் தான் அவங்க மாறினது. அதை எப்படி டீல் பண்ணணும் நம்மளும் அதை தான் சந்திக்கிறோம். அதை நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு இவங்கள பார்த்து கத்துக்கலாம். இது நல்ல பாடமா நமக்கு இருக்கும். போன வாரம் 3 முக்கியமான வார்த்தைகளை நம்ம படிச்சுக்கிட்டோம். தேவனுடைய பராமரிப்பு, த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய பராமரிப்பு. எந்த அளவுக்கு கடவுள் அக்கறையா இருக்காரு தன் ஜனங்கள்ல பராமரிப்புலன்னு பாக்குறோம். அவரு அவங்க போற ரூட்டையே அவரு அதை பார்த்து செலக்ட் பண்ணதே அந்த ஜனங்க பயந்துருவாங்களே, அந்த ஜனங்க போற பார்த்தா ஓடி வந்துருவாங்களே, பயந்து போயிடுவாங்களேன்னு சொல்லி ஒரு தகப்பன் மாதிரி என் புள்ள இதை பார்த்தா பயந்துருமேன்ற மாதிரி அவங்க அவங்களுடைய பலவீனத்தை அறிந்து அவங்க ரூட் மேலேயே அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறாருன்னா மத்த காரியங்களை குறித்து அவர் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டாரு. நீ நடந்து போற ரூட்டு பத்தியே எனக்கு அக்கறை இருக்குன்னா மத்த காரியங்களை பத்தி எனக்கு அக்கறை இருக்காது? கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அவருடைய பலவீனங்களை உணர்ந்துதான் அவர் பராமரிப்பு அவர் நடத்துறதா பாக்குறோம். இன்னொன்னு அவருடைய வாக்கு தத்தங்களை பாக்குறோம். அங்க போது ஒரு பெட்டி, யோசேப்புடைய பெட்டி, அதை பார்த்துட்டு நீங்க போங்க, அதை முன்னாடி பார்த்துட்டு போங்க. கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எத்தனை ஆண்டு ஆனாலும் நிறைவேற்ற விட மாட்டார். அந்த மனுஷன் செத்து 430 வருஷம் ஆச்சு, ஆனா செத்த அவருடைய பணம் வந்து உயிருள்ள சாட்சியா அங்க இருக்குது. ஆனா எத்தனையோ கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க நம்ம உயிரோடு இருக்கும் போதே செத்த சாட்சிகளா நம்ம இருக்கிறோம். நம்மளை பார்த்தா கடவுள் அவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற மாதிரியே நம்ம முகங்க இருக்கிறது, அது ரொம்ப தப்பு. அப்படி இருக்க கூடாது. அந்த மனுஷன் செத்து 430 வருஷம் ஆன பிறகு அந்த பணத்தை பார்த்தா நம்ப முடியும், கடவுள் இவனை பார்த்தா போதும் பா, இப்பணத்தை பார்த்தா போதும், கடவுள் அவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார், உயிருள்ள சாட்சி. நம்ம அதை பார்த்தா அப்படி இருக்கா? இவனை பார்த்தா என்ன கஷ்டத்துலயும் என்ன நிம்மதியா இருக்கிறான், என்ன தைரியமா இருக்கிறான், என்ன தைரியமா சந்தை, இவன் உயிருள்ள சாட்சியா நம்ம இருக்கிறோமா? உயிரோடு இருக்கும் போதும் நம்ம செத்த சாட்சியா இருக்கக்கூடாது, அதை நம்ம பார்த்துக்கணும். மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம்? அவருடைய பிரசன்னம். என்ன ஒரு ஆறுதல், என்ன ஒரு ஆறுதல், பிரசன்னம். கடவுளுடைய பிரசன்னம் மகிமையா, அந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமா அவங்கள ஆறுதலாக, அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களோடு தொடர்ந்து போகிறத நம்ம பாக்குறோம். இதை விட என்ன வேணும் அவங்களுக்கு? தைரியமா போறாங்க. என்ன தைரியமா, ஒரு சந்தோஷமா அந்த ஜனங்க அந்த ஊரை விட்டு போறாங்க. ஊரை விட்டு போகும்போது இனிமே எங்களை ஒண்ணுமே நிறுத்த முடியாது அப்படின்னு சாத்தா வந்தாலும் வரட்டும், நான் சுக்குநூறா ஆக்கிடுறேன், எல்லா மலைகளை கிளைகள்லாம் உடைச்சுக்கிட்டு நான் காணாம தேசத்துக்கு போய் சேர்ந்துருவேன்னு தைரியமா கிளம்பி போறாங்க. ஆனா ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது, ஒரு சின்ன மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்துல என்ன ஆகுது? பராமரிப்பு மாறுகிறது, கொஞ்சம் மாறுகிறது. மாறின உடனே அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் சுக்குநூறாய் புஸ்ன்னு போயிருது. நமக்கு ஆவறது இல்ல, நமக்கும் அப்படிதான். என்னமே பாத்துறேன், ஆண்டவர் ரொம்ப பேசிட்டாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு, ஆண்டவருக்கு இன்னுமே நான் இருக்க போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னு போறது ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன சூழ்நிலை மாறுது. மாறினவன என்ன ஆகுது? புஸ்ன்னு நம்ம போயிடும், சோர்ந்து போயிருக்கு. எதுக்குத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னே தெரியலையே, எதுக்குத்தான் இந்த வாழ்க்கை இருக்குதுன்னே தெரியலையே, ஏதாவது எனக்கு நல்ல காலம் எப்பதான் பிறக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு போயிடுறேன். அப்படித்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நமக்கு மாதிரியே நடக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வந்து அந்த பராமரிப்பு, அந்த வாக்கு தத்தங்கள், அந்த கடவுளுடைய பிரசன்னம் எல்லாமே பீஸ் பீஸா ஆகி போன மாதிரி, ஒண்ணுமே இல்லாத கதி இல்லாத ஜனங்க மாதிரி அவங்க ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவங்க ஆயிடுறாங்க. நம்மளும் அப்படிதான், சோர்வுகளை சந்திக்கும் போது, தோல்விகளை சந்திக்கும் போது, பராமரிப்பு மாறுறத பார்க்கும் போது நம்மளும் அப்படித்தான் சோர்ந்து போகிறோம். ஒருவேளை நீங்க அந்த நிலையில இருந்தீங்கன்னா, ரொம்ப சோர்வு, ரொம்ப சோர்ந்து போன நிலையில கடவுளையே கேள்வி கேட்கலாமான்னு வருது. ஏன் கேள்வி கூட கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, என்னத்துக்கு ஆண்டவரே எனக்குத்தான் பார்த்து பார்த்து லக்கே இல்லையே, எனக்கு தான் கஷ்டங்கள்லாம் வருதே அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, முறுமுறுக்கிறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, ஒருவேளை பாஸ்டர் கூட திட்டுறவங்களா, இப்போ பேசுறாரு வரோம் வரோம் வரோம்னு பேசுறாரு ஒண்ணுமே வரமாட்டேந்தேன்னு பாஸ்டர் கூட திட்டுறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, அந்த கசப்புல வாழ்க்கை இருக்கிற விதமா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என் லைஃப் எப்படி இருக்குதோ அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, மாறணும்னு நான் விரும்புறேன், இது எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு உள்ளுக்குள்ள கசப்புலயும் வெறுப்புலயும் அந்த துக்கத்துல துயரத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏன் இப்படி இருக்குன்னு நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, கடவுளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு படிக்க போற மெசேஜ் வந்து உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்க போறார், உங்ககிட்ட பேச போறார் ஆண்டவர். ஏன் உனக்கு வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஏன் சூழ்நிலைகள் உனக்கு இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு அந்த மெசேஜ்ல படிக்க போறோம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவங்க போனாங்க. ரொம்ப நம்பிக்கையா, ரொம்ப அந்த புறப்பட்டு இஸ்ரவேல போனது ரொம்ப நம்பிக்கையா ஆர்வத்தோடு போனாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, பயங்கரமான துயரத்துல துன்பத்துல ஆழத்துல குதிச்சு கீழே விழுந்துட்டாங்க. எவ்வளோ மேல இருந்து டபக்குன்னு கீழே விழுந்த மாதிரி உளுந்து போயிட்டாங்க. அத மோசே கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலா நமக்கு போட்டிருக்காரு அந்த கதையை. ஏன் நம்ம பார்த்து படிச்சுக்கணும், நம்ம பார்த்து அறிஞ்சுக்கணும். மூணு தலைப்புல இன்னைக்கு பார்ப்போம். என்ன பார்க்க போறோம்? முதலாவது கடவுளுடைய பராமரிப்பு மாறுறத நம்ம பார்க்க போறோம், அங்க மாறுறத பார்க்க போறோம். ரெண்டாவது, அந்த பராமரிப்பு மாறுறதுனால ஃபாரோவுடைய மனது மாறுறத நம்ம பார்க்க போறோம். மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் மாறுறத பார்க்க போறோம். கடைசியாக மாறாத கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த நாலு தலைப்புல நம்ம இன்னைக்கு மெசேஜை பார்ப்போம். முதலாவது 1-4 வரைக்கும் தேவனுடைய பராமரிப்பு மாறுறத பார்க்கலாம். முதலாவது வசனத்தை படிங்க.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி பிக்டோருக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செப்போனுக்கும் முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக.
சரி, பராமரிப்பு மாறுது. பராமரிப்பை பத்தி ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்போ பாரு மாறிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் ப்ராவிடன்ஸ். ப்ராவிடன்ஸ் கீப்ஸ் சேஞ்சிங். சுகபோகமா எனக்கு நல்லா இருக்குது, வேலை நல்லா, சாப்பாடு இருக்குது நல்லா, சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்கு, அப்படியே இருக்காது. பராமரிப்பு மாறும், அது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் மாறும்? என் வளர்ச்சிக்காகவும் என்னுடைய முதிர்ச்சிக்காகவும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். இங்க மாறுறத பாக்குறோம். அதுல ரொம்ப டீட்டெயில் மோசஸ் கொடுக்கறத பாக்குறோம். என்ன ரொம்ப டீட்டெயில்ஸா கொடுக்கறாரு பாருங்களா. கடவுள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு கட்டளையை கொடுக்கறாரு, ஒரு திருப்பத்தை கொண்டு வராரு. அவங்க நேரா போயிட்டு இருக்கலாம், காணான் தேசத்துக்கு போயிட்டு இருந்தா எந்த கடலும் நடுவுக்கு வந்திருக்காது, நேரா போயிருந்திருக்கலாம், போய் ஆராமா போய் காணான் தேசத்துல சேர்ந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒரு ரைட் அபவுட் டேர்ன போட்டு ஒரு டேர்னிங் பண்ணுங்க, பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்றாரு. எந்த இடம் அது? அந்த இடத்த பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல அஹிராத் வருதுங்களா, ரொம்ப வினோதமான ஒரு குறுகியான ஒரு இடம். உங்களுக்கு மேப்ல கூட போட்டு காமிக்கணும்னா ஈஜிப்ட் பார்டர், இதெல்லாம் ஈஜிப்ட் சோல்ஜர்ஸ் எல்லாம் கோஸ்ட் கார்டில் நிப்பானுங்க, இந்த இடத்துக்கு வந்து நில்லுங்க அப்படின்றார். ரொம்ப ஒரு மிலிட்டரி, ஒரு ராணுவ உணர்வு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யாருமே பாளையம் இறங்கக்கூடாது. பாளையம் இறங்குறதுனா என்ன, அங்க போய் கேம்பே போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம், ரொம்ப ரொம்ப தாக்கப்படக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துக்கு போறது, ஆனா அந்த இடத்துக்கு வாங்கன்றார். அவரு தான் கொண்டு வர, அவரு தான் வர சொல்றாரு. அது ஒரு பாருங்களா, வினோதமா இருக்கிறது. ஈஜிப்ட் பார்டர் வேற, அந்த ஈஜிப்ட்ல எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, ஈஜிப்ட் பாக்குற மாதிரி வாங்க அப்படின்றாரு. ஏன் ஆண்டவரே அந்த இடத்துக்கு கூப்பிடுறீரு கேட்டாரா மோசஸ்? கேட்கல, கேட்கவே கூடாது. என்ன மாதிரி உங்களை காப்பாத்தி கூட்டினு வந்திருக்க, வா நான் வரணும், உட்காருனா உட்காருன, எந்திரிக்கு நான் எந்திரிக்க. அதான் உங்களுடைய கடமை. மீட்கப்பட்ட ஜனங்க எனக்கு கீழ்படியணும். நீங்க எப்படி உங்களை காப்பாத்தி இருக்கிறேன், என்கிட்ட பேசவே கூடாது. ஆனா அந்த தேவன் அப்படி செய்யறவர் இல்ல. அவர் காரணத்தை சொல்றாரு, ஏன் உங்களை கூட்டு போறேன், உங்களை அநியாவசமா கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல, ஏன் உங்களை கூட்டு போறேன். 2-3 வசனம் படிங்க.
அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புதர்களை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும் படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார்.
சரி, ரெண்டு காரியம் பார்வோன் நினைச்சுக்கணும். இப்படி நீங்க வர்றதுனால பார்வோனுக்கு ரெண்டு காரியம் புரிஞ்சுக்கணும், நினைச்சுக்கணும். என்ன நினைச்சுக்கணும்? ஜனங்க வந்து திகைத்து திரிந்து திரிகிறார்கள், பாளையம் அவர்களை அடைத்து போட்டது. திகைத்து திரிகிறதுனா என்ன தெரியுமா? நீங்க எப்படின்னா திகைத்து திரிஞ்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாம திரியுது, எங்க போறதுன்னு எந்த வழி தெரியாம, திக்கு தசை தெரியாம திரியாங்க அப்படின்ற மாதிரி திகைத்து திரிகிறார்கள் நினைச்சுக்கணும். ஏன்னா திகைத்து திரிகிறவங்க தான் இங்க வருவாங்க, இங்க வரவே மாட்டாங்க யாரும். இங்க வந்து திகைத்து திரிகிறார்கள் அவன் நினைச்சுக்கணும். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது, இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா, அவங்களுக்கு ரூட்டு தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வனாந்திரத்துல, அவன் நினைச்சுக்கணும். ஏன் ஆண்டவரே அவனை நினைச்சுக்கணும், நான் அவனை கடினப்படுத்துவேன், அவன் இவங்களை அழிக்கணும்னு வரணும், அவனே அழிஞ்சு போகணும். அதுக்குத்தான் நான் பண்றேன். ஏன் ஆண்டவரே இதெல்லாம் பண்றீரு? எதுக்காக எதுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் பண்ணுவாரு? அடுத்தது போறங்க, போட்டிருக்காது இல்ல,
ஜனங்கள்
ஓடி
போய்விட்டார்கள்
என்று அதான் ஆண்டவருடைய அல்டிமேட் நோக்கம் தெரியுங்களா? நான் மகிமைப்படணும், அதுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். நான் செய்யறது எதுக்கு? நான் மகிமைப்படணும். அதுதான் ஆண்டவருடைய மகா பிரதானமான நோக்கம். நான் மகிமைப்படணும், என்னுடைய மகிமைக்காக எகிப்தியரை ஃபாரோவும் அவனுடைய சேனையை ஒரு கருவிகளாக நான் பயன்படுத்த போறேன். தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நான் பயன்படுத்தி நான் அவங்க மூலமா மகிமைப்பட போறேன். இங்க பார்க்கணும், கடவுளுடைய பவரை தான் நம்ம பார்க்கணுங்க. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன், தன் பேச்சே கேட்காத, தனக்கு விரோதமா வருகிற, தன்னையே போர் செய்யணும்னு வருகிற சத்ருக்களை வச்சு என்ன சொல்றாரு? அவங்களை வச்சு நாம் மகிமைப்பட போறேன்றாரு. அதான் கடவுளுடைய பவர் நம்ம பார்க்கறோம். யார வச்சு? அவன் சத்ருக்களை வச்சு, தனக்கு விரோதமா நடக்கிறவங்களை வச்சு இவர் மகிமைப்பட போறாரு. என்ன ஒரு குளோரியஸ் காட் பாருங்களேன். அதான் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் எதற்காக படைத்தார்? அவரை மகிமைப்படுத்தணும்னு. ஒன்னு அவரை வாழ்ந்து அவருக்காக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தணும், இன்னும் அழிந்து மகிமைப்படுத்துவாங்க எல்லாரும். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்திட்டு தான் போவாங்க. ஒன்னு அவருக்காக வாழ்ந்து அவர் பேச்ச கேட்டு வாழ்ந்து மகிமைப்படுத்திட்டு போவாங்க, இல்லன்னா அவர் பயங்கரமா அழிஞ்சு அவர் மகிமைப்படுத்திட்டு போவாங்க. எல்லா மனுஷர்களும் அப்படித்தான் போவாங்க. ஃபேரோ அப்படி போக முடிய பண்ணிட்டான், நான் அழிஞ்சு கடவுளை மகிமைப்படுத்த போறேன், அவருக்கு விரோதமா போய் மகிமைப்படுத்த போறேன் அப்படி போறான் பாருங்களேன். அவன் அவனுடைய அழிவன் மூலமா நான் மகிமைப்பட போகிறேன் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாம அவர்கள் யாருன்னு நான் கர்த்தர்ன்னு அறிந்து கொள்ளணும். ஒரு இதுல ஜோக்கா வரும், என்ன போய் யாருன்னு கேட்டிய, என்ன போய் யாருன்னு கேட்டிய, என்ன போய் கேட்டிய யாருன்னு ஜோக்கா சொல்லிக்குவாங்க இல்லைங்களா? யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன போய் யாருன்னு கேட்டான் தெரியுங்களா? ஃபாரோ ஆரம்பத்துல மோசே வந்து சொல்லும் போது யெகோவா தேவன் எங்களை அனுப்பிச்சிருக்காருன்னா, யார் அந்த யெகோவா அப்படின்னு போது கடவுளுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. என்ன போய் யாருன்னு கேட்டேன், திருப்பி 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 அடிக்கிறாரு அவனை. ஒரு வாதம் வரும்போது என்ன சொன்னாரு? நான் கர்த்தர்ன்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான், என் கர்த்தர்ன்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான், என் யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கணும், என்ன போய் யாருன்னு கேட்டானு அப்படின்ற மாதிரி. இவ என்ன போய் யாருன்னு கேட்டியா, உன்னை வச்சு நான் யாருன்னு உலகத்துக்கே காமிக்க போறேன்றாரு. என்ன யாருன்னு கேட்டியா அப்படின்னு, கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்யறீரு, ஏன் எங்களை இந்த கஷ்டமான இடத்துக்கு வர சொல்றீரு? நான் மகிமைப்பட வேண்டும். கடவுளுடைய மகிமை வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மையில முடியும். எப்ப பாரு, நம்மளுடைய நன்மை எதுல தெரியுமா அடங்கிருக்கு? கடவுளுடைய ஜனங்களுக்கு. அவர் மகிமைப்பட்டா நமக்கு நன்மையில முடியும் தெரியுங்களா? அவர் எப்பெல்லாம் மகிமைப்படுறாரோ அது பெரிய நன்மையில நமக்கு முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், அவங்க இப்பதான் அடிமைத்தனத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, வந்துட்டு இப்போ போக போறாங்க. போன உடனே அவங்களுக்கு அந்த அடிமைத்தனத்தை ஈஸியா மறந்துட முடியுமா? 430 வருஷங்க தெரியுமா சரித்திரத்துல வந்து அடிமைகளா இருந்த அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே விட்டோம்னா அவங்களால நம்பவே முடியாதான். ஒவ்வொரு நைட்டும் பயந்து பயந்து எந்திரிப்பாங்களாம். கனவு வரமா அடிமையில அடி வாங்குறது, அங்க வாங்குறது, இங்க வாங்குறதுன்னு. ஒருவேளை திருப்பி என்ன வந்து புடிச்சிட்டு போயிருவாங்களான்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பவும் பயம் இருக்காது. எகிப்தியர் எப்போ வருவாங்களோன்ற பயம் இருக்காது. அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க. பாவம் அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்க சாவர வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க நன்மையா சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப கொடுமை. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஆரம்பத்துல எங்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்தேன். என்ன, நான் கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது, நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன்றதுக்காகவே என்ன எடுத்துட்டு போய் ஒரு ஒப்போசிஷனா எங்க ஃபேமிலி எனக்கு செஞ்சாங்க. 600 ரூபாய் சம்பளம், காலையில 8 நைட் 8 வரைக்கும் அந்த இடத்துல வெறும் பெயிண்ட் அடிப்பாங்க. ரொம்ப பெயிண்ட், ஒரே புகையா, டாக்ஸிக் பெயிண்ட், சாப்பாடு ஒழுங்கா இருக்காது, புகை மூச்சு விட முடியாது. அந்த இடத்துல 3 வருஷம் நான் வேலை செஞ்சேன். உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தவொன்னே எனக்கு என்ன விடுதலை தெரியுமா? இப்ப கூட எனக்கு கனவு வருது, ஒரு ஒரு நைட்ல ஒரு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி பயந்து நான் எந்திரிக்கிறேன். இப்ப கூட சில நேரங்கள் இப்ப கூட பயந்து நான் எந்திரிக்கிறேன். அங்கம்மா அங்கிருந்து வந்துட்டோம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க வெளியே வரும்போது இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த பயம், அவங்களுக்கு எப்ப பாரு இருந்திருக்கும். அந்த பயத்தை நீக்கணும், இன்னுமே தங்களை கொடுமைப்படுத்தின அந்த ஜனங்களை முற்றுமா அடிக்கணும் என்பதற்காக அங்க வர சொல்றாரு. அவங்களுடைய அந்த பயத்தை சதாகாலம் நீக்கணும். அதனால எங்க வர சொல்றாரு, ஹைரோத் என்ன தமிழ்ல ஈரோத், ஈரோத்துக்கு அந்த வார்த்தைகள்ல வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு, கடவுளுடைய மகிமை தாங்க நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். புரியுதுங்களா, கடவுளுடைய மகிமை நமக்கு விடுதலை, கடவுள் மகிமைப்படுத்தாருன்னா நம்ம விடுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஐரோத்தின அர்த்தம் என்ன தெரியுங்களா, விடுதலையின் வாய், அந்த ஊருக்கு பேரு, அந்த ஊரின் பேருகளே அர்த்தம் அடங்கியிருக்கு. ஐரோத்தினா விடுதலையின் வாயின்னு அர்த்தம், விடுதலை பெறுகிற இடம்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பேர் அந்த இடத்துல அவங்களுக்கு 430 வருஷம் இருந்து அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கொடுக்க போறாரு. அடுத்த ஊர் பேர் என்ன போட்டிருக்கு, மிக்டால், மிக்தோல். அதுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா, இட்ஸ் அ ஃபோர்ட்ரஸ் டவர், அதுக்கு நடுவில் வாங்க, மிக்தோல் ஐரோத்துல வாங்க, அதுக்கு நடுவுல மிக்தோல் கிட்ட வாங்க. இன்னொரு என்ன போட்டிருக்கு, இல்ல இன்னொரு பேர் பால் செஃபான், பால் செஃபான். அதுனா நார்த் ஜட்ஜ்மெண்ட்னு அர்த்தம். இது மூணுக்கும் அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுங்களா அர்த்தம், மிக்து இது ஐரோத்னா என்ன அர்த்தம், விடுதலைன்னு அர்த்தம், மிக்தால்னா கோட்டைன்னு அர்த்தம், ஜெஃபான்னா ஜட்மெண்ட்னு அர்த்தம். என்னன்னா கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த ஜனங்களுக்கு அவர் கோட்டையா இருக்க போறாரு, அவருடைய சத்ருக்களை நியாயம் தீர்த்து அவர் கோட்டையா இருக்க போறாரு. அந்த பேருகளே என்ன அர்த்தம் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் சும்மா போடல பேருங்க, அது அர்த்தத்தோடு போட்டிருக்கு. இந்த அது இந்த இடத்துல தான் நடக்க போகுது, அது இந்த இடத்துல தான் நடக்க போகுது. நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கணும், கடவுள் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களை அவர் தான் கொண்டு வர்றார், வினோதமான சூழ்நிலைகளை அவர் தான் கொண்டு வர்றார். எது கொண்டு வர்றாரு, தான் மகிமைப்படுவதற்காகவும் அந்த சூழ்நிலையில மேற்கொண்டு அவர் கிருபையில நம்ம வளருவதற்காகவும். புரியுதுங்களா, கஷ்டங்கள் உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தான் கொண்டு வர்றாரு, இவங்களுக்கு அவங்க தான் அவர் தான் கொண்டு வந்தார். எதற்காக, நான் மகிமைப்படணும், நான் மகிமைப்படணும். அவர் சத்துருக்குல அவருடைய பராமரிப்பு பாருங்களேன், ஃபாரோவுக்கு அழியறதுக்கு வழி காட்டுது, ஃபாரோவை இழுத்துட்டு வருது பராமரிப்பு. ஏன், சா ஒன்னு விரட்டுதுன்ற மாதிரி அவனு தேடி வரான் சாவ, பராமரிப்பு தான் செய்ய வைக்குது பாருங்களேன், ஒரு அவனை வலையில சிக்க வைக்கிறதுக்காக அவர் செய்யறாரு. சரி, முதலாவது தான் பாக்குறோம், பராமரிப்பு மாறுது. நம்ம வாழ்க்கையில தான் பராமரிப்பு மாறும், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மள கடவுள் ரட்சித்தது வந்து நம்ம சுகபோகமா வாழ்றதுக்கு இல்ல, நம்ம ஈஸியா வாழ்றதுக்கு இல்ல, அவர் மகிமைப்படுத்தி நம்ம கிருபையில வளர்றது. சரி, இரண்டாவதாக ஃபாரோட இருதயம் மாறுறத நம்ம பார்ப்போம். மூணாவது வசனம், இது அஞ்சுல இருந்து படிக்கும்.
ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்த ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவர் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள்.
சரி, அதை பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் ஜனங்க கேம்ப் கேமராவை பார்த்தீங்கன்னா, கேமரா அங்கே இஸ்ரேல் ஜனங்க வந்து கேம்ப்ல எல்லாம் பாலை இறங்குறாங்க, அங்கெல்லாம் கேம்ப் போடுறாங்க. அந்த கேமரா அப்படியே திரும்பி ஈஜிப்ட் ராயல் கோர்ட்டுக்கு போகுது, அங்கே என்ன நடக்குதுன்றத நமக்கு காண்பிக்கப்படுது. பராமரிப்பு மாறும்போது ஃபாரோவுடைய மைண்ட் மாறுறதை பார்க்குறோம். அவரு த்ரோன்ல உட்கார்ந்துக்கிறார், 10 வாதைகள்லாம் அனுபவிச்சுட்டு த்ரோன்ல உட்கார்ந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு நியூஸ், அவருக்கு மரண ஓலம் அப்படின்லாம், உனக்கு சாவு வருதுரா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். என்ன நியூஸ் வருது, ஜனங்கள் திகைத்து தெரிகிறார்கள், வழி தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாவம், நீனா நல்லா நடத்திட்டு இருந்த, திகைத்து தெரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது ஃபாரோ அப்படின்றாங்க. அவங்களை அடைத்து போட்டதோ திகைத்து தெரிகிறார்களோ, இவனுக்கு என்ன வாங்க, அடி வாங்கினது பத்தலையா அவனுக்குன்ற மாதிரி, வாங்கினது பத்தலையா, அவங்க திகைத்து தெரிந்த, அவங்க கூட யார் இருக்கிறதுன்னு உனக்கு தெரியலையா, அதெல்லாம் தெரியாம திகைத்து தெரிகிறார்கள். பாருங்களேன், எத்தனை அடி வாங்கினாலும் மறுபடியும் பிறக்காத மனுஷன் நரகத்துக்கு போற வரைக்கும் அவன் சும்மாவே இருக்க மாட்டான். எத்தனை தான் அடி வாங்கட்டும், எத்தனை தான் வாத வரட்டும், மறுபடியும் பிறக்காதவன் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நரகத்துக்கு போற வரைக்கும் அவனை நிக்க வைக்க முடியாது. வாதைகள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், ஆனா திருப்பியும் போவான், திருப்பியும் போவான். அதான் நான் பாக்குறேன், நரகத்து போற வரைக்கும் சும்மா இருக்கிறது இல்ல. பாருங்களா, 10 வாதம் வாங்கியிருக்கிறாரு, ஆனா 10 வாதையிலையும் அவனுக்கு அவன் ராஜ்யத்துல இருக்கிற ஒரு பவர் வந்து அப்படியே இருக்கு. எகிப்துடைய மகிமை, அந்த பிரதான மகிமை வந்து அவருடைய வெற்றி சிறந்த சேனை, எகிப்துடைய சேனை ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்ட் ஃபேமஸ் அவனுடைய ஆர்மி, ஈஜிப்ட் ஆர்மி, அதை வச்சுருந்தான் அவன் சூப்பர் பவரா மாறினது. அந்த சேனைக்கு வந்து இந்த 10 வாதிகள் ஏதாவது ஆட்சியம் போட்டிருக்கா? ஒண்ணும் இல்லை, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அதை வச்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் அந்த பவர், அது ஒரு பவர் இருக்கிறது. இதை வந்து அவர் பாக்குறாரு, பார்த்துட்டு இவங்க வனாந்திரத்தில் அடைந்து போயிருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு அவன் வந்து 10 வாதைகள் இப்போ இல்லை அவருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஓகே கடவுளுடைய பவர் அவ்வளோதான், 10 வாதைகள் அது லாஸ்ட் அடி அடிச்சு விட்டாரு, இதுக்கு மேலே அவருக்கு இல்லை. இந்த ஜனங்களில் பழி வாங்குற நேரம் எனக்கு வந்துருச்சு, நான் 10 அடி வாங்கினாலும் 1 அடியாவது அவங்களுக்கு கொடுக்கணும் நான், அதுன்றதுக்காக சரி நான் கிளம்ப போறேன், இதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அவங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. பாருங்களேன் அந்த டிஸ்கஷன்ல 5வது வசனத்துல நாம் ஏன்னா அவர்களை போக விட்டது என்ன அப்படிதானே வருது, என்ன காரியம் நம்ம போட்டுட்டோமே அவங்கள, என்ன காரியம், 10 பேரா 20 பேரா 6 லட்சம் ஆம்பளைங்க எல்லாம் மொத்தமா சேர்த்தனா ஒரு 72 லட்சம் கிட்ட வருது, அவங்கள போக விட்டது என்ன, சீப்பு காசு, நம்ம என்ன நம்ம முட்டாளுங்களா, நம்ம ரொம்ப பச்சாத்தாபம் படுறார், மனம் திரும்புறாரு, பாவம் அவர் செஞ்ச கெட்ட காரியத்தை நினைத்து, எவ்வளவு பெரிய முட்டாளுங்க, அவங்களுக்கு போய் விடுதலை கொடுத்துட்டோமே நம்ம, எவ்வளவு நம்மளுடைய அவங்க எல்லாம் பாக்குறாங்க, ட்ரெஷர் ஹவுசஸ், இந்த பேலஸ், இந்த பிரமிட்ஸ் எல்லாம் கட்டினவங்க அவங்க, எவ்வளவு சீப் லேபர் அவங்க, 1 அடி அடிச்சா 10 வேலை அவங்க செய்வாங்க, அவங்கள போய் நம்ம போக விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு கோர்ட்ல ஒரு டிஸ்கஷன் நடக்குது. நடந்து அவர் முடிவு பண்றாரு, ஆஹா இந்த லாஸ், இந்த லாஸ் நம்ம தாங்கவே முடியாது, எப்படியோ அவங்க வனாந்திரத்தில் அடைபட்டிருக்கிறார்கள், நம்ம நான் போக போறேன், போக போய் அவங்கள என்ன நமக்கு விரோதமா போற செய்ய முடியும், அவங்க நாங்கள் போறாதியே அவங்க கிட்ட இல்லை, போய் நான் போய் வாரா போய் ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வர்ற மாதிரி ஓட்டிட்டு திருப்பி கூட்டு வர போறேன்னு பெருமையில இவர் கிளம்புறாரு. கிளம்பி ஒரு பெரிய இராணுவ சேனையை ரெடி பண்றாரு, அதுக்கு விவரங்கள் பாருங்களேன். 6வது வசனத்துல
அவன் தன் ரதத்தை கூட்டி தன் ஜனத்தை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான்.
அம்மாடி, பெரிய 600 பிரதான ரதங்கள், 600 பிரதான ரதங்கள், அதோடு விடல மத்த எல்லாத்தையும் கூட கூட்டுக்கிட்டாரு. முன்னாடி போறது வந்து பிரதான ரதங்கள் போது, எகிப்துல இருக்கிற சகல வீர சேனைகளும் போகுது. ஆனா நடந்தெல்லாம் யாரும் இல்லை, இது அர்ஜென்டா போகணும், அதனாலதான் பெரிய புல்டோசர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், 600 புல்டோசர்ஸ் அந்த காலத்துல பாம்பு எல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி பிரதான ரதங்களை எடுத்துட்டு வர்றாரு. ஒரு சின்ன ஆபரேஷன் இல்ல, இது சின்னதா அவர் போயிட்டு இல்ல, பெருசா பவர்ஃபுல், அந்த டைம்ல இருந்த பூமியிலேயே பெரிய ஆர்மிங்க அவங்க, ரதத்துல அவங்க வந்தாங்கன்னா போச்சு, பயங்கரமா வருவாங்க, ரொம்ப கொடுமை, ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ரோஷமா வரக்கூடிய ஒரு போர் சேனைகள். இன்னும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும், 10 வாதைகள் அடிய வாங்கியிருக்காங்க, அடிபட்ட பாம்பு பயங்கர இதுன்னு அவங்க 10 வாதைகளை வாங்கியிருக்கிறான், இப்பதான் முதல் பிள்ளைங்களை அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, என்ன ஒரு வெறி இருக்கும், என்ன ஒரு கோபம் இருக்கும், என்ன கண்ணு ஒருத்தர் ஒருத்தருக்கும் ரெட்டா அழுத்துட்டு வந்திருக்கிறாங்க, போய் அவங்கள போய் சுக்குநூறு ஆக்கணும்ன்ற மாதிரி வந்திருப்பாங்க, எப்படி பயங்கரமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்கள ஒண்ணுமே நிறுத்த முடியாத மாதிரி வராங்க, பயங்கர போர், பெரிய பவர்ஃபுல் ஆர்மி, யாருக்கு விரோதமா வருது, அந்த அடிமைகளுக்கு விரோதமா, ஒரு அம்பு கூட அவங்களுக்கு விட தெரியாது, அவங்களுக்கு விரோதமா உலகத்திலேயே பெரிய மிலிட்டரி பவர் அவங்களுக்கு விரோதமா வருது. அதை பார்த்தாலே கற்பனை பண்ணி பாருங்க, பயமா இருக்கும். அந்த சூழ்நிலையில இருந்து பார்த்தோம்னா யாருக்கு விரோதமா இப்படியா வருது, அவங்க பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு 2 ரதம் வந்தாவே பயந்துருவாங்க, அவங்க 2 ரதத்தை பார்த்தாவே பயந்துருவாங்க, 600 ரதத்தை எடுத்துட்டு வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி வராங்க, பயங்கரமா வராங்க. ஆனா மனித காரணங்களை பார்த்தோம்னா தொடச்சிட்டு வந்துருவாங்க, அவங்க தொடச்சிட்டு வந்துருவாங்க. அந்த வசனத்தை படிக்கும் போதே நம்ம பயப்படணும், அதுக்கு தான் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கு. அம்மாடா என்ன நடக்க போகுது இப்போ, ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு அந்த கதை எல்லாம் தெரியும் இல்லைங்களா, என்ன நடக்க போகுது, கடவுள் என்ன செய்ய போறாருன்னு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு, முதல் முதல் பைபிளை படிக்கிறவங்களுக்கு தெரியுமா என்ன நடக்க போகுதுன்னு, தெரியாது. அவங்க நிலைமையில இருந்து நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். இன்னும் தெரியாது, இவ்வளவு பெரிய போர் ரதம் வருதுன்னா என்னங்க பண்ணுவாங்க, ஆனா அந்த பய ரொம்ப பயப்படாதீங்கன்ற மாதிரி எட்டாவது வசனம் படிங்க.
கர்த்தர் எகிப்தில் ராஜாவாக்கிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரத்தை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஏன்? கர்த்தர் தான் பார்வோனை கடினப்படுத்தி வர வைக்கிறது. இது கண்ட்ரோல் பண்றது யாரு? ஃபாரோ இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டிக்கிட்டு இருந்தாலும் ஃபாரோ விரட்டிக்கிட்டு இருக்குது யாரு? கர்த்தர் விரட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆக்சுவலா ஃபாரோ இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களா, காண்ற உலகத்துல பாக்குறதுதான் உண்மை இல்ல, பாக்குறது உண்மை இல்ல. பாக்குறதுக்கு நமக்கு யாரு சாவரன்மா தெரியுது? ஃபாரோ தான். எல்லா பவரும் தன் கையில வச்சுக்கிட்டு அட்டாக்ன்ற மாதிரி வரான் அவன். ஆனா அவன்கிட்ட பவர் இல்ல, அவனை கடவுள் விரட்டிக்கிட்டு இருக்கிறார். அவன் அவன் சாவ தேடி வந்துகிட்டு இருக்கிறான். பாவம் மரணம் அவனை விரட்டிக்கிட்டு இருக்கு. கடவுள் தான் இறையாண்மை உள்ளவரா இருந்து அவனை விரட்டும்படிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எட்டாவது வசனம் படிங்க. எட்டாவது வசனம் கடைசியில பாருங்களேன், சோகமா இஸ்ரவேல் ஜனங்க எப்படி போனாங்கன்னு
போட்டிருக்கு.
இவங்க வெற்றி நடை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பலத்த கைனால என்ன என்ன, வெரி மோட்டிவேட்டட். என்னதான் வரட்டும், ஜோரா காலை வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல இதுக்கு கானான் தேசத்துக்கு நான் போயிடுவேன்ற ஒரு ஆர்வத்துல சந்தோஷத்துல கடவுள் எங்க கூட இருக்கிறாரு. மேகஸ்தம்பம் மேல இருக்குது, ஆனா பராமரிப்பு இருக்கு, முன்னாடி போறாரு யோசே பாடின்ற பலத்த கான்பிடன்ஸா பயங்கரமா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பின்னாடி என்ன வருது? ஃபாரோவுடைய ஆர்மி வருது. அதான் காட்சி நம்ம பாக்குறோம். இது ஒரு பாடம், இன்னொன்னு பாடம் நம்ம படிச்சுக்கணும். புதுசா கிறிஸ்டியனா நம்ம மாறி வரும்போது, ஏன் கொஞ்ச வருஷம் ஆன பிறகு கூட அப்படித்தான், ஆனா புதுசா கிறிஸ்தவன் ஆண்டவருடைய வழியில வரும்போது பின்னாடி சாத்தான் நம்மளை எப்ப பார்த்து துரத்துவான். நம்ம ரொம்ப ஆர்வமா ஆண்டவருக்குள்ள போகணும்னு போதுதான் பின்னாடி நமக்கு பின்னாடி வரும். துரத்துறது சகஜம்தான். அது ஆரம்பத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க வரணும்னு இருக்கிறவங்க உங்களுக்கு சோதனைகள் ஒரு டைம்ல வரலாம். என்ன ஆண்டவர்கிட்ட வரும்போதுதான் பிரச்சனைகள் ஜாஸ்தி வரமா தெரியுதேன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். அது சகஜம்தான், சகஜம்தான். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரலாம், குடும்பத்தின் மூலமா வரலாம், அதன் மூலமா வரலாம், சகஜம்தான். ஆனா அது நல்லதுக்காக வருது. அங்கதான் கடவுளுடைய கடவுள் மகிமைப்படுறதும் அவருடைய கிருபையில நீங்க வளர்றதும் பாக்கணும். அது ஒண்ணுமே அவங்கள செய்ய முடியாது. அந்த பிரச்சனைகள்லாம் பெரிய மலை மாதிரி வந்தாலும் கரைஞ்சு போவோம். அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது சகஜம், அதைத்தான் நான் பாக்குறோம். ஏன்னா என்ன நடந்தாலும் அந்த அந்த பிரச்சனையில யார் நடத்துறது? கடவுள் தான் அந்த ஜனங்களை நடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வர பிரச்சனைகளை கடவுள் தான் உங்களை நடத்திட்டு இருக்காரு. ஏன்? கடவுள் உங்களை குழந்தையாவே வைக்கணும்னு இல்ல, வளர்ந்து வரணும். நீங்க இன்னும் நல்லா இப்பதான் வந்திருக்கிறீங்க, நல்லா வளரணுன்றதுக்காகத்தான் கடவுள் செய்யறது. சரி, ஃபாரோவுடைய மனது மாறினதை நம்ம பாக்குறோம். மாறி அவன் பெரிய சேனைய கிளப்பி வருத நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக இஸ்ரவேலுடைய ஜனங்க இருதயம் மாறுறத நம்ம பார்ப்போம். படிங்களா அடுத்தது.
எகிப்திய பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்கள் தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாபால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை
கிட்டினார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. மோசேக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஆண்டவர், நீ போ, இந்த மாதிரி அவனை அழிக்கிறதுக்காகத்தான் நான் கூப்பிட்டு இருக்கேன். மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரான்னு நமக்கு தெரியல, சொல்லி இருக்க முடியாது. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன தெரியும் அவங்களுக்கு? இது வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கைன்றதே இல்லை. ஏதோ வந்திருக்கிறாங்க அடிமைத்தனத்துல இருந்து, தப்பிச்சோம் பொழைச்சோம், கனவா கிள்ளி கிள்ளி பாத்துக்கிறாங்க உண்மையா இது அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஆனா பின்னாடி வரும்போது அவங்களுக்கு என்னங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப மனசு உடைந்து போக மாட்டாங்க, ரொம்ப பேசாராகி போயிருவாங்க. சகல ரதங்களோடும் சகல சேனைகளோடும் அவன் வருகிறான். அவர்கள் கண்கள் ஏறெடுத்து பார்க்கிறார்கள். ஸ்லோ மோஷன்ல அந்த வசனம் போட்டிருக்கு. அப்படியே வருது ஆர்மி. அவங்க கண்கள் ஏறெடுத்து, ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குதே, என்னவோ சத்தம், ஏதோ கடல்ல சுனாமிக்குனாமி வரப்போதான், இல்லையா சுனாமி சத்தம் இல்லையா, இது என்னவோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்குதே அப்படின்னா, ஒரு டஸ்ட், ஃபுல்லா டஸ்ட் தெரியுது. டஸ்ட் கொஞ்சம் உக்காந்த உடனே பாக்குறாங்க ஆர்மி. அம்மா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு முன்பதாக வந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஃபாரோவுடைய ஆர்மியுடைய ஸ்ட்ரென்த் பாத்துருக்க மாட்டாங்களா அவங்க? ரொம்ப பாத்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆக்சுவலா சொல்றது உண்டு, அவங்க ரதத்தை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ஃபாரோவுடைய ஒரு ரதம் வந்து அது ரொம்ப கிராண்டா இருக்குமா பாக்குறதுக்கு. அது பக்கத்துல போய் நிக்காது, ஃபாஸ்டா வரும்போது சார்ஜிங் போர்ஸ்ல வரும்போது வந்து பயங்கர மைல் ஸ்பீட்ல போவோமா, ஒரு 6 குதிரை வச்சுட்டு ஓடும் போது அந்த ஹார்ஸ் பவர்னு வாங்க பயங்கர ஸ்பீட்ல போவோமா, அது பக்கத்துல கிக்கத்துல எங்கன்னா போய் நின்னோம்னா ஃபுல்லா ஷார்ப்பா இருக்குமா பக்கத்துல நிக்கும் போது. இந்த கூரா நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல, ரதம் இந்த பென்னர் இதுல எல்லாம் வரும் சைட்ல வந்து கூரா வச்சிருப்பாங்க, அது பக்கத்துல போய் நின்னா கிழிச்சுட்டு போயிடும் நம்மள, அந்த மாதிரி ரதம் அது. அது இது வரும்போது ஒரு கொஞ்சம் ஒரு 10 மைல் தூரம் நிக்கணும்ன்ற மாதிரி தோணுமா அவங்களுக்கு, எவ்வளவு தூரம் ஓடி போடணுமோ போயிடலாம். அந்த ரதங்கள் வந்து 600 கிட்ட வருது அம்மா, எப்படி இருக்கும் அவங்க பாம்பு சின்னத்தோடு மேல ஃபுல்லா வராரு, ஃபாரோ கிரீடத்தை போட்டுக்கிட்டு அம்பு கிம்பு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வராரு, பயங்கரமா இருக்கும் போர்ஸ்ல வராரு. என்ன ஆகும் இந்த ஜனங்களுக்கு, இவங்கிட்ட என்ன இருக்குது போர்ஸ் செய்யறதுக்கு, இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு குதிரை கூட இருந்திருக்காரு இல்லைங்களா, எல்லாம் காலில் நடந்து போறாங்க, ஒழுங்கு இல்ல, எல்லாம் கேம்ப்ல இருக்கிறாங்க. வேர்ஸ்ட் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓடணும் இல்லைங்களா, ஓடுறதுக்கு கூட வழி இல்லையே அவங்களுக்கு. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் கடல், எந்த பக்கம் ஓடுறது, முன்னாடி வந்துட்டு இருக்கிறான், எங்க ஓடுறது, எந்த பக்கமும் ஓபன் ஸ்பேஸ் இல்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஓபன் ஸ்பேஸ் மேலதான், வழியே இல்ல அவங்களுக்கு. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் கடல், வழியே இல்லாம மாட்டிக்கிட்டு திக்கற்ற நிலையில, திக்கற்ற நிலையில அதை பார்த்து என்ன போட்டிருக்கு, மிகவும் பயந்தார்கள் அப்படின்னு. சும்மா லேசான வார்த்தை அது, சில பேர் மயக்கம் அடிச்சு விழுந்திருப்பாங்க, சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருந்திருக்கும், சில பேர் பிபி அப்போ மெஷர் பண்ணிருக்கணும் அவங்களுக்கு, எல்லாருக்கும் பிபி ஏறிட்டு இல்லைங்களா, 200-300 விட்டா அப்படியே வேர்த்து கொட்டி ரத்த வேர்வு வந்துட்டு இருக்கும், விட்டுருந்தா அவங்களுக்கு வேர்த்து கொட்டி இருப்பாங்க, பயங்கரமா இருந்திருக்கும். இதை பார்த்த உடனே அவங்களுடைய நிலைமை அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நிலை, திகில் அடைந்து அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சில பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா கடவுளை நம்பி போகும்போது ஆபத்தை சந்தித்த உடனே அவிவிசுவாசத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது நல்லது, அது ஒரு வளர்ச்சி இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லை அவங்க, ஆனா வளர்ச்சியை காமிக்குது. ஆனா தப்பு பண்ணிட்டாங்க, பயங்கரமான தப்பு. என்ன தப்பு, அவங்களுடைய அவிவிசுவாசத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா யார் மேல பழி போடணும், ஒரு கூட்டத்துல லீடர் மேலதானே போடணும், பாஸ்டர் தானே காரணம் இருக்கு, பாஸ்டர் சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேக்குறது இல்ல, ஆனா ஏதாவது சரியா போயிருச்சு தப்பா போயிருச்சுன்னா பாஸ்டர் மேல பழி போடுங்க. ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண, மோசே கிட்ட போய் 3 கேள்வியை கேக்குறாங்க, ரொம்ப கஷ்டமான கேள்வி, பாவம் குத்துற மாதிரி கேள்வி, இது முதல் தடவை இல்ல, இது முன்னாடி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அவர் வந்து உங்களை விடுதலை பண்ணணும்னு ஃபாரோ கிட்ட பேச தைரியமா போயிட்டு வர்றாரு, போயிட்டு வரும்போது உங்களுக்கு வைக்கோல், உங்களுக்கு இதா வேணும், வைக்கோல் இல்லாம செங்கல் பண்ணுங்கன்னா மோசே கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிற பாருன்னு அவர் திட்டிட்டு போனாங்க, இப்போ வந்து திட்டுறாங்க. இது ஃபர்ஸ்ட் இல்ல, இதுவும் இன்னும் ஆரம்பம் இதான், இனிமே வரப்போது நிறைய மோசக்கு, இதான் ஆரம்பம் அவருக்கு. வரும்போது 3 கேள்வி பயங்கர குத்துற மாதிரி தாக்குற மாதிரி கேக்குறாங்க. முதலாவது கேள்வி பாருங்களேன், நக்கல் கேள்வி அது. என்ன கல்றை இல்லனா கூட்டு வந்தீர், ஏன் தெரியுமா கேக்குறாங்க, எகிப்து சென்ட்ரல், எகிப்து ரொம்ப ஃபேமஸ் கல்றைங்களுக்கு, இந்த பிரமிட்ஸ் எல்லாம் என்ன தெரியுங்களா கல்றைங்க, அதெல்லாம் எங்க கல்றைனாலும் எகிப்துக்கு போயிடலாம், எகிப்துல எங்க பார் கல்றோம், அந்த பிரமிட்ஸ்ல எவ்வளவு கல்றைங்க இருக்கும், ரொம்ப ஃபேமஸ், எக்கச்சக்கமான கல்றைங்க, அதை ஒரு நக்கலா வச்சுக்கிட்டு எகிப்துல கல்ற இல்லைன்னா எங்களை இங்க கூப்பிட்டு வந்தேன். என்ன இந்த நேரத்துல ஜோக்கா வேண்டி, ஜோக் மாதிரி இருக்கு, சிரிக்கலான்னு வருது நமக்கு, ஆனா அவங்க நக்கலா மோசேக்கு எவ்வளவு குத்தணுமோ, மோசை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ, ரொம்ப கசப்பா கேக்குறாங்க பாவம். படிங்க,
எங்களுக்கு
வனாந்திரத்துல கல்ற இல்ல நினைச்சுட்டியா, இது எகிப்துல கல்ற இல்லன்னா வனாந்திரத்துக்கு இல்ல கூட்டு வந்தேன், நாங்க இல்லன்னா கூட்டு வந்த, எவ்வளவு பெரிய ஜோக் பாருங்களா, யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஜோக்கா இருக்கும், நான் அவ்வளவு சீரியஸான அவங்க கேக்குறாங்க மோசே குத்துனோம்னு. ரெண்டாவது, எங்களுக்கு ஏன் இப்படி செஞ்ச. மூணாவது, நாங்க எகிப்தியருக்கு வனாந்திரத்தில் சாவறத விட எகிப்தியருக்கு சேவை செய்யறது எவ்வளவு நல்லமா இருக்குமே, நல்லமா இருக்குமே அப்படின்ற மாதிரி மோசேக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாருங்களேன், இது வந்து நாங்க அப்பவே சொன்னோம் இல்லையா அவனுக்கு, அது எவ்வளவு ஒரு துன்மார்க்கமான அவிசுவாசமான கேள்வி தெரியுங்களா. ஏன் அப்பவே சொன்னோம்னா, அப்பவே சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 10 அற்புதங்களை பார்க்கல நீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கூட அப்பவே சொன்னதா நீங்க சொல்றது இன்னும் அப்படின்னு தான் கேட்கணும். பாருங்க, 10 அற்புதங்களை பார்த்தாங்க, கீழே பார்த்தா பராமரிப்பு அவங்களை நடத்திக்கிட்டு போகுது, முன்னாடி பார்த்தா வாக்கு தத்தங்கள் யோசேப்புடைய பாக்ஸ் போயிட்டு இருக்கு, தலை நிமிர்ந்து பார்த்தா வனா மேகம் அவங்களை காத்துக்கிட்டு போகுது, அதெல்லாம் தூக்கி உதறி தள்ளிட்டு ஒரு ஒரு ஆபத்து இப்ப வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க புலம்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ரொம்ப கொடுமை. ஏன்னா கடவுள் அவங்களை மீட்டு எப்படி கூட்டு வந்தார், மறக்காதே மறக்காதே உன்னை பலத்த கரத்தினால் நான் கூட்டு வந்தேன் எத்தனை தடவை ஞாபகப்படுத்தின, ஞாபகம் இருக்குங்களா? அவங்க செஞ்ச எகிப்தியர் முதல் பிள்ளைங்களாம் சாவடிச்சிட்டாரு, ஆனா அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகள் மேல போடுவதற்காக இனிமே வரப்போது அவர் அனுபவிக்க போறாரு இவங்க செஞ்ச பாவத்துக்கு, அதுக்காக ஒரு அடையாளமாக ஒரு பஸ்கா ஆடை வெட்ட சொன்னார். அதெல்லாம் செஞ்சு உங்களை மீட்டு என்னுடைய ஜனங்களா நான் கூட்டு வந்தா அடிமைத்தனத்துல இருந்து உங்களை கூட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஆபத்து வந்துருச்சு பெருசுதான், வந்த உடனே நீங்க என்ன கேக்குறீங்க, எங்களை ஏன் கூட்டு வந்த? அது பயங்கரமான கேள்வி, அவிசுவாசமான கேள்வி. எங்களை தனியா விட்டுவிடும் என்று நாங்கள் சொன்னோமே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதான் நம்ம பார்க்கணும், பராமரிப்பு இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் விசுவாசம் இருந்தா தாங்க அதெல்லாம் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். விசுவாசத்தை நம்ம பயன்படுத்தும் போதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தமும் பராமரிப்பும் அவருடைய பிரசன்னமும் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியுமே தவிர, விசுவாசம் இல்லாம போச்சுன்னா அதெல்லாம் நமக்கு எந்த ஆறுதலும் கொடுக்க முடியாது. புலம்புகிறவர்களா தான் இருக்கு, விசுவாசம் போயிடுச்சு அவருக்கு, அவிசுவாசத்துல அவங்க கேக்குறாங்க. கடவுள் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க போறார், மோசே கொடுக்க போறது இல்ல. ஏன் மோசே கிட்ட ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரி பதில் கொடுக்க போறார், மோசே கிட்ட ஏன் கேக்குறீங்க, இங்க கொண்டு வந்தது மோசேவா, கொண்டு வந்தது ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார், அந்த மேகஸ்தம்பம் தான் இவங்களை கூட்டு வந்துச்சு, நான் உங்களை கூட்டு வந்தேன், நான் ஏன் உங்களை கூட்டு வந்தேன் தெரியுமா, உங்களை கூட்டு வந்தது என்னுடைய மகிமைய பார்க்கணும்ன்றதுக்காக, அதான் அவர் கூட்டு வந்தது என் மகிமைய பார்க்கணும் என்பதுக்காக. உங்களை வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், நீங்க ஒரு சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு எந்த உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு உங்களை கூட்டு வரல, உங்களை கூட்டு வந்தது எதுக்கு, என் மகிமைய நீங்க பார்க்கணும், அதுக்காக தான் நான் உங்களை கூட்டு வந்தேன். நீங்க என் மேல சார்ந்து இருப்பீங்களா, எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் என்ன நீங்க நம்புவீங்களா, உங்களை நான் சோதிக்க கூட்டு வந்திருக்கிறேன், உங்க இதயத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கூட்டு வந்திருக்கிறேன், நீங்க என்ன நம்புற ஜனங்களா, விசுவாசிங்க நீங்க சொல்லிக்கிறீங்களே, என்னுடைய ஜனங்க நீங்க சொல்றீங்களே, என்ன நீங்க நம்புற அவங்களான்றது பாட்டுத்தான் உங்களை கூட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் தான் பதில் சொல்ல போறாரு, எந்த சோதனை மனுஷர்களுக்கு நேரிடும் சோதனை தான் உங்களுக்கு வந்திருக்கு, அதை மிஞ்சி வேற எதுவும் வரல, இந்த சோதனை வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு இருக்காரு, அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழியை உங்களுக்கு காமிப்பேன், அதை நீங்க நம்புற ஜனங்களா, அதை பார்க்கறதா நான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்ல போறாரு, மகிமையை காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்கிறேன். நம்மள ஆண்டவர் ரட்சிக்கும் போது இது ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கணும், நம்மள ஆண்டவர் ரட்சிக்கும் போது நமக்கு ஹாப்பியா லெகுவா சுகபோகமா இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணல, வனாந்திரமே இல்லாத வாழ்க்கை, எகிப்தியரே இல்லாத, போரே இல்லாத, சமுத்திரம் சிவந்த சமுத்திரம் இல்லாத வாழ்க்கையை ப்ராமிஸ் பண்ணல, ஆனா அதெல்லாம் வந்தாலும் அதுல இருந்து மீட்கிற ஒரு வாழ்க்கையை தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அது புரியாம தான் நம்ம கஷ்டமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதெல்லாம் வந்தாலும் சிவந்த சமுத்திரத்துக்கு நடத்தி நீ நின்னாலும் அதுல இருந்து உன்னை காப்பாத்துற அது ப்ராமிஸ் தான் ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். அதை விட்டு அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது ஒரு வளர்ச்சி, அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும். பாருங்களா, அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. யெகோவாவை அவங்க ஜெபித்தாங்க, யெகோவாக்கு அவங்க கூக்குரல் கொடுத்தாங்க நம்ம பார்க்கறோம். சரி, மூணு காரியத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய பராமரிப்பு மாறுது, ஃபாரோவுடைய மனது மாறுது, இஸ்ரவேல் எவ்வளோ நல்லா போனாங்க, எவ்வளோ சந்தோஷமா போனாங்க, இப்ப என்ன ஆனாங்க, அவங்க இருதயம் முற்றிலுமா மாறிவிட்டதாக, இங்க இருந்து விசுவாசத்திலிருந்து கீழே பயங்கரமான அவிவிசுவாசிங்க, அவிவிசுவாசிகளை விட அவிவிசுவாசிங்க அப்படின்ற அளவுக்கு போய் பயங்கரமான கேள்வி கேட்கறதா பாக்குறோம். கடைசியாக தேவனுடைய மாறாத வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம். அடுத்த வசனப்படி.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான்.
இந்த வசனம் வந்து நம்ம மனப்பாடமா படிக்க வேண்டிய வசனம், மனப்பாடமா மெமரி வசஸ் நிறைய இருக்கணும். அதெல்லாம் மனப்பாடமா இருக்கிறது இல்ல, புலம்புறதுக்கு வண்டி ஒப்பாரிகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. எப்படா நம்ம புலம்பலாம், எப்படா நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப அருமையான வசனம். மோசே சொல்றாரு, அப்பா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பெரிய காரியங்களை கடவுள் உங்களுக்கு செய்ய போறார். பெரிய காரியங்களை நீங்க கத்துக்க போறீங்க. இத்தனை நாள் அடிமைத்தனத்துல இருந்தீங்க, 430 வருஷம் அடிமைத்தனம். ஏன்னா அவரு வந்து இவ்வளவு கேவலமா கேக்குறாங்களே, இவ்வளவு திட்டுறாங்க, திட்டமா தானே கேக்குறாங்க மோசேவை. அவருக்கு விரோதமா பதில் சொன்னாரா பாருங்களேன், என்ன ஜனங்க நீங்க உங்களை கூட்டு வந்திருக்காருன்னா ஏதாவது பேசினாரா பாருங்களேன். அவங்களுக்கு ஆறுதல், இதான் மோசையுடைய வளர்ச்சியை பார்க்கணும். மோசே வளர்ந்துருக்கிறாரு பாருங்களேன், என்ன எகிப்தியர் மிரட்டுதலுக்கு அவர் மிரண்டு போல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இதுக்கு மிரண்டு போல, அங்க காம தேவ மனுஷனா நின்னுகிட்டு அவங்க திட்டுறவங்களுக்கு பதிலாக அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறாரு. Fear not, பயப்படாதீங்க, Fear not. ரொம்ப ரொம்ப ஆறுதலான வசனம், பயப்படாதீங்க. அவங்க இருதயத்துல கொந்தளிக்கிற என்ன மாதிரி ஒரு கடல்ல கடல் இருக்குது எதிர்க்க, ஆனா அவங்க உள்ளத்துலயும் கடல் கொந்தளிக்காது, உள்ளுக்குள்ளயும் மனசு உணர்ச்சிகள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை அமைதிப்படுத்துறாரு. பிளீஸ் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. முதல்ல என்ன தமிழ்ல, பயப்படாதீர்கள் அப்படிதானே வருது. இங்கிலீஷ்ல Do not be afraid, fear not மாதிரி வருது. இது வந்து ரொம்ப ப்ரெஷஸான வேர்ட்ஸ், நம்ம அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஆண்டவர் அடிக்கடி மனுஷங்களை பார்க்கும்போது, தன்னுடைய ஜனங்களை பார்க்கும்போது சொன்னது வார்த்தை தான். ஆபிராம பார்க்கும்போது இதான் சொன்னார், பயப்படாதே ஆபிராமே. யோசுவா பார்க்கும்போது இதான் சொன்னார், பயப்படாதே யோசுவாவே. கிடியனை பார்க்கும்போது இதான் சொன்னார், பயப்படாதே. ஏன் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்காங்களேன், ஆண்டவர் இயேசு நமக்கு அடிக்கடி சொல்றது என்ன, பயப்படாதே சிறுமந்தையே. அவர் சொல்றது இல்ல, பயப்படாதே சிறுமந்தையே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறோமா, பயப்படாதீங்க, பயப்படாத. ஆண்டவர் அடிக்கடி சொல்றது அதாங்க. எப்படி பயப்படாம இருக்கிறது, அது ஒரு பெரிய வளர்ச்சி ஸ்டேஜ். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சின்னா என்ன தெரியுங்களா, முதிர்ச்சி எதுல தெரியும் தெரியுமா, செங்கடலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு பயப்படாம இருக்கிறதாங்க வளர்ச்சி. அது இதுல வளர்ச்சி, ஒரு பெரிய மெச்சூரிட்டின்னுவாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. என்ன மெச்சூரிட்டி, செங்கடலே வந்தாலும் அதுக்கு முன்னாடி நின்று பயப்படாம. எவ்வளவு பாக்கியமான ஒரு நிலை, அது யோசிச்சு பாருங்க. எப்படி பயப்படாம இருக்கிறது, நீங்க அப்படி பயப்படாம இருக்கீங்களா, பெரிய உபத்திரவம் பெரிய ஆபத்து வருது, என்ன பண்றீங்க உடனே, எகிப்துல இருந்திருந்தாவே எங்களுக்கு நலமா இருந்திருக்குமே, அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஒரு நல்ல ஒரு நம்ம சுதந்திர போராளிகளே சொல்ற சொன்னது உண்டு, ஒரு ஒரு விடுதலையா ஒரு வீரனாக சாகுறதே, சங்கிலியா அடிமைத்தனமா இருக்கிறத விட ஒரு விடுதலையா சுதந்திரமா சாகுறதே மேலுன்னு, புரியுதுங்களா. அதை விட கேவலமா எகிப்துல இருந்தாலே நல்லமா இருக்குமேன்ற மாதிரி கேவலமா அவங்க பேசினாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம யோசிச்சு பார்க்கணும், எப்படிங்க இருக்கிறது, பயப்படாம எப்படி இருக்கிறது. சத்ருகளுக்கு மத்தியில செங்கடலுக்கு முன்பதாக நம்ம எப்படி பயப்படமா இருக்கிறது, நம்ம அந்த நிலையை நம்ம எப்படி அடைய முடியும், நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்ன, பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க அந்த வசனத்துல, எகிப்து ரதம் வந்து அவங்க பயப்படுறதுக்கு காரணத்தை சொல்றேன், பயந்து போய் இந்த மாதிரி புலம்புனதுக்கு காரணம் என்னன்னா, எகிப்து ரதத்தை வர்றத பார்த்துட்டு அந்த ரதத்து மேல அவங்க கண்கள் போய் அந்த சுற்றுச்சூழ்நிலை அந்த ரதத்து மேலேயே ஃபிக்ஸ்ட் ஆயிட்டாங்க, வேற எதையுமே அவங்க பார்க்கல, அந்த ரதத்தை பார்த்தாங்க, அதையே பார்த்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பராமரிப்பு பார்க்கல, மேகஸ்தம்பம் மேல நிக்கல, அதை பார்க்கலாம்ல, அதை பார்க்கல, ரதத்தை அவங்க சூழ்நிலையே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் பயப்படுதல். நம்ம வாழ்க்கையிலும் பயம் ஏன் வருது தெரியுங்களா, நம்ம சூழ்நிலையை பார்க்கறதுனால தான். சூழ்நிலை செங்கடலை பார்க்கிறோம், எகிப்திய ரதத்தை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், அதுலயே மனசை வச்சிருக்கிறதுனால தாங்க பயம் வருது, பயம் வருது. அது பயப்படாம எப்படி இருக்கிறது, மோசே சொல்றாரு பயப்படாதீங்க, ஆனா அவர் எப்படி பயப்படாம இருக்கிறதும் சொல்றாரு. எப்படி பயப்படாம இருக்கிறது மோசே, என்னப்பா விளையாடுறியா, பயப்படாம இருக்கிறது எப்படி, செங்கடல் வந்திருக்குது, காரணம் என்ன சொல்றாரு, என்ன பதில் சொல்றாரு? எகித்து சாரியட்ஸ் ஏன்பா பாக்குறீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு அதை பாருங்க, அதை தாங்க பாக்கணும். பயப்படாம இருக்கிறது எப்படி, செங்கடலுக்கு முன்னாடி கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும். ஒரு வசனம் இருக்கு, ஐசாயா 26:3 நீங்க படிங்களா, அதுல போட்டிருக்கும் ஒரு மனுஷன் பயப்படாம இருக்கிறதுக்கு ரகசியம் என்ன, பயப்படாம செங்கடலுக்கு முன்பதாக சமாதானமா இருக்கிறதுக்கு ரகசியம் என்ன? 26:3 உன்னை உறுதியாய் பற்றி கொண்டு. சரி, இங்கிலீஷ்ல படிங்களா, இங்கிலீஷ் இஸ் தி பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன். யூ வில் கீப் ஹிம் யூ வில் இங்கிலீஷ்ல தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. யூ வில் கீப் ஹிம் இன் பெர்ஃபெக்ட் பீஸ். எந்த மனுஷன் எப்போ பாரு பரிபூர்ண சமாதானத்தோடு வாழ முடியும்? எந்த மனுஷன்? எவனுடைய மனது கர்த்தர் மேலேயே நோக்கமா இருக்குதோ அவனுக்கு, அவன் தான் சமாதானமா எப்பவும் வாழ முடியும். அதான் அந்த வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போடணும்னா, எவனுடைய மனது கர்த்தர் மேல் எப்பொழுதும் நோக்கமா இருக்கிறதோ அவனுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். எப்பொழுதும் நம்ம சமாதானத்துக்கு மரண அடி எது தெரியுமா? சமாதானம் இழக்கிறதுக்கு வழி எது தெரியுமா? எப்போ சுற்றுச்சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை நம்ம எப்ப பாரு நம்ம மனதுல நிரப்பி வச்சிருக்கிறோமோ அப்ப சமாதானத்துக்கு வழியே இல்லை. புரியுதுங்களா? சுற்றுச்சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிற நிலைமைகளை நம்ம மனசுல வச்சுட்டு இருந்தோம்னா சமாதானத்துக்கு வழி இல்லை. சமாதானத்துக்கு வழி என்ன? எப்பொழுதும் கர்த்தர் மேல நம்ம மனசு வச்சிருக்கணும், அப்பதான் நமக்கு சமாதானம் கிடைக்க முடியும் அப்படின்னு பாக்குறாரு. இதுதான் பேதுரு கதையிலையும் பார்க்கலாம். பேதுருல ஆண்டவர் தண்ணீர்ல நடக்க சொன்னாரு இல்லைங்களா? தண்ணீர்ல பேதுரு நடந்து வந்தார். நடந்து வரும்போது ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பேதுரு என்ன ஆச்சு, அலைகள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, தண்ணியிலேயே நடந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு இருக்கிறார். ஆனா எப்போ அவன் மனசு ஆண்டவரை பாக்குறத விட்டுட்டு புயல அந்த தண்ணீரை பார்க்க ஆரம்பிச்சானோ என்ன ஆனா, உதக்குன்னு கீழே போயிட்டார். நமக்கும் அதான், நம்ம எப்போ சூழ்நிலைகள சுற்றுச்சூழ்நிலைகள்ல ஆண்டவரை பாக்குறத விட்டு கர்த்தருடைய ரட்சிப்பை பாக்குறத சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ ஒழுந்துதான் போவோம். இஸ்ரவேல் புலம்புதெல்லாம் நமக்கும் வரும். அவங்களுக்கு அதான் ப்ராப்ளம். அவங்களுக்கு பயம் வந்தது காரணம் என்ன? ரதத்தை பார்த்தாங்க, செங்கடலை பார்த்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க, ஆண்டவர் பார்த்தாங்க. அதான் மோசே சொல்றாரு, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்ப பாருங்க, அப்ப பயம் வராது. சரி, அடுத்தது படிப்போம். கர்த்தர் உங்களுக்கு செய்யறது ரட்சிப்ப பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்னது செய்ய போறாரு, என்ன பண்ணணும்ன்றாரு அவங்களுக்கு? பயப்படாதீங்க, அப்புறம் நின்று கொண்டு பாருங்களா, நின்று கொண்டு. இங்கிலீஷ்ல ஸ்டாண்ட் ஸ்டில், நின்று கொண்டுனா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஸ்டாண்ட் ஸ்டில்னு வருது. ஸ்டாண்ட் ஸ்டில்னா அசைவாடாம நில்லுங்க, அசைவாடாம. பயப்படாதீங்க, அசைவாடாம நில்லுங்க. பாருங்களேன், அசைவாடாம ஓடாதீங்க, சண்டை போடாதீங்க, அசைவாடாம நில்லுங்க, அசைவாடாம நில்லுங்க. ஒரு விசுவாச மனப்பான்மை இதுதான். செங்கடலுக்கு முன்பதாக நம்ம எப்படி சமாதானமா இருக்கிறது? முதலாவது என்ன பண்ணக்கூடாது? பயப்படாம இருக்கணும். ரெண்டாவது அசைவாடாம நில்லுங்க. முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இயற்க மாம்ச இதயத்தை அறிந்த மனுஷருங்க நம்ம, நமக்கு கொஞ்சமாவது அனுபவம் இருந்துச்சுன்னா உபத்திரவங்க கஷ்டங்க வர நேரத்துல நம்ம அசைவாடாம நிக்கணும்னா முடியாத ஒரு காரியம், ரொம்ப முடியாத காரியம். ஏன்னா இயற்கையாவே நம்ம என்ன பண்ணணும்னு தோணும், அங்க ஓடு இங்க ஓடு, அதை பண்ணு, புலம்பு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புறதுதான் நமக்கு வருது இல்லைங்களா? அசைவாடாம நிக்கிறது ரொம்ப ஈஸியா? ரொம்ப கஷ்டம். அவர் சொல்றாரு, செங்கடலுக்கு முன்னாடி எப்படி அசைவாடாம நிக்கிறது? பயப்படாத, அசையாத, அசைவாடாம நில்லு. ஆனா அதுதாங்க விசுவாசம் மனப்பார்வை. உண்மையா விசுவாசம் இருந்துச்சுன்னா பயப்பட மாட்டோம், அசையாடாம நில்லு. ஏன்னா அசைவாடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு புரோ என்ன பண்ணிட முடியும்? அசைவாடினி செங்கடலுக்கு முன்னாடி எகிப்து கிட்ட சண்டை போட முடியுமா? இல்ல கடலை பிரிச்சு நடந்து போக முடியுமா? என்ன பண்ண முடியும்? அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அசைவாடாமல் இல்லை, அசைவாடாமல் இல்லை. ஏன்னா அசைவாடுறதுனால நீ என்னதான் பண்ணுவ, அங்க இருக்கிற புகைய தூசத்தான் கிளப்பி கர்த்தருடைய ரட்சிப்பு மங்களா போகும்படிக்கு பண்ணிக்குவே. அசைவாடாமல் இல்லை, மாம்சத்துக்கு ரொம்ப கஷ்டம் அது. அசைவாடாம டென்ஷன்னால பண்றதுனால ஒரு முடிய ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வெள்ள முடிய நான் ஏதோ சொல்லுவேன்னு நினைச்சிட்டீங்களா, ஆண்டவர் ஒரு வெள்ள முடிய இது கருப்பு முடிய வெள்ள ஆக்க முடியாதுன்ட்டார். அசைவாடு நீ பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால அசைவாடாமல் இல்லை நீ, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. சரி, கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பை படிங்க. அந்த வசனம் திருப்பி
நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற, பயப்படாதீங்க, அசையாம இருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்பை பாருங்க. இதாங்க நமக்கு உபத்திரவங்கள ஆபத்துகள்ல செங்கடலுக்கு மத்தியில் இருக்க ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஒரு மனப்பான்மை. பயப்படாத, அசைவாடாத, கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு பாரு. இது வரைக்கும் அவர் மீட்பரா தான் நீங்க பாத்துருக்கீங்க, எகிப்துல இருந்து கூட்டு வந்து மீட்பரா தான் பாத்துருக்கீங்க. இப்ப ரட்சகரா பார்க்க போறீங்க, ஒரு ரட்சகர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு பார்க்க போறீங்க. அவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இறக்கமுள்ள தேவன்னா, அவருடைய ஜனங்களை தாக்க வரும்போது நம்ம பிள்ளைய தாக்க வந்தா என்னங்க பண்ணுவோம். என் பிள்ளைய யாராவது தாக்க வரும்போது அந்த பிள்ளைய கொஞ்சம் சைட்ல விட்டுட்டு சின்ன பசங்களா இருந்தாலும் நான் இறங்க மாட்டேன் சண்டைக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் அவ்வளோ பெரிய உயர்ந்த தேவன், ராஜாதி ராஜன். அவர் வந்து என்ன பண்ண போறாரா, உங்களுக்காக போர் வீரனா இறங்கி கீழே இறங்கி உங்களுக்காக போர் செய்ய போறார். என்ன அன்பு வச்சிருக்காரு உங்க மேல பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக போர் செய்வார், உங்களுக்காக உங்களை அப்படியே சைட்ல அந்த பிள்ளைங்க மாதிரி தள்ளிட்டு அவரு இறங்க போறாரு, போர்க்களத்துல இறங்கி உங்களுக்காக போர் செய்ய போறாரு, இறங்கி போர் செய்ய போறாரு. எவ்வளவு பெரியவர் அவரு, இந்த எகிப்து ஆர்மி என்ன அவருக்கு, ஆனா உங்களுக்காக அந்த பிள்ளைங்கிட்ட இறங்கி போர் செய்ய போறாரு. அதான் அவர் சொல்றது, கர்த்தர் உங்களுக்காக போர் செய்ய போறாரு. எந்த தேவனும் ஒருவருக்கும் செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போறாரு, அதனால போர் செய்ய போறாரு. அப்புறம் அவங்களுக்கு பயப்படுறீங்களே, அந்த பயம் இன்னுமே உங்களுக்கு போயிடும். அப்புறம் நினைச்சு பாருங்களேன், 70 லட்சம் ஜனங்க, கைய அசைக்க கூடாது, கால அசைக்க கூடாது, நாக்கு அசைக்க கூடாது, கண்ணை சிமிட்ட கூடாது, நின்னு என்ன நடக்குது பாருங்க. ஏன்னா இதுவரைக்கும் சரித்திரத்துல ஒப்பு ஈடு ஒருவரும் சிந்திக்காத, ஒருவரும் கற்பனை பண்ணாத, ஒருவரும் யோசிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. அசையாம அதை பாருங்க. கர்த்தர் என்ன தன்னுடைய ஜனங்களுக்கு செய்ய வல்லவர் உள்ளவர், அசையாம அதை பாருங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க அங்க இங்க எங்கெல்லாம் அசைஞ்சிட்டு இருந்தா கர்த்தர் என்ன பாக்குற பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? புலம்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒரு குரூப் என்ன பண்றாரு தெரியுமா? இல்ல, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போற, அவர் என்ன செய்ய போறாருன்றது பார்த்து உங்க மனசுல கல்வெட்டா பதிஞ்சிருச்சுன்னா இன்னமே எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்கயா. கடவுள் எனக்காக கடலை பிரிக்கதான் நான் பார்த்தேன், இன்னமே பயப்படுவேன் எதுக்காவது? நீங்க இன்னுமே எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. அதை அசையாம பார்த்து அதை மனசுல பதிய வச்சுக்கன்றார், மனசுல பதிய வச்சுக்கன்றார். அதாங்க பாக்குற ஒரு பெரிய சத்தியம். Fear not. இது ஒரு படம். கடவுள் வந்து இதை பார்த்த ஒரு மனுஷன் இதை உண்மையா பார்த்திருந்தாங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு பயமே வராது. நம்ம கடைசியா முடிக்கும் போது நான் அவனுக்கு சொல்றேன், இதை தவிர்த்து கடவுள் சரித்திரத்துல செஞ்ச இதை விட பெரிய ஒரு நிகழ்வான காரியம் என்ன தெரியுமா, அவருடைய ரட்சிப்பின் காரியம் என்ன தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய ஒரே குமாரனை கொல்கத்தா மலையில நமக்காக பலி கொடுத்து நரகத்தின் பாவத்தின் சரீர மரணத்தின் சத்ருக்களை எல்லாம் அழிச்சு போட்டது தாங்க. அதை காண்டி நம்ம பயப்படாம அசைவாடாம அவர் கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை காண்டி கவனத்தோடு நம்ம பார்த்திருந்தோம்னா, பார்த்து கர்த்தருடைய என்ன மாதிரி ரட்சிப்பு எனக்கு என்னுடைய ரட்சிப்புக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்திருந்தோம்னா நம்ம பயப்படுற ஜனங்களாவே இருக்கவே முடியாதுங்க. அதைக்காண்டி பயப்படாம அசையாம கண்ணு கால் அசையாம ஆச்சரியத்தோட அதை பார்த்து நம்ம மனசுல கல்வெட்டா பதித்திருக்கிற ஜனங்களா நம்ம இருந்தோம்னா இனிமே எதுக்குமே பயப்பட மாட்டோம், மரணத்து கூட பயப்பட மாட்டோம். அதை விட பெரிய நிகழ்வு நமக்காக ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் 2000 வருஷம் முன்பதாக. அந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு படிச்சுக்கோமா? அதனாலதான் யோவானுக்கு அந்த ஆண்டவர் பார்த்து சொன்னார், என்ன சொன்னாரு, பயப்படாதே, நான் மரித்தேன் உனக்காக மரித்தேன். அப்ப அப்புறம் உயிரோடு எழுந்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உனக்காக உயிரோடு இருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படாத. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடற்பிரிச்சு அன்னைக்கு தான் அவன் கத்துக்கிட்டான். அவங்ககிட்ட இருந்து பார்த்து நம்ம இன்னைக்கு படிச்சுக்கோமா அந்த பாடத்தை. நமக்கு அதை விட ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சு வச்சிடல, அதை விட மகிமையான ரட்சிப்பு, கர்த்தருடைய ரட்சிப்பு செஞ்சிடல. நம்ம எல்லாரும் இன்னுமே பயப்படாம நம்ம அதையே செஞ்சு முடிச்சுட்டா சின்ன சின்ன சூழ்நிலையில் நம்ம எப்படிங்க பயப்படுறோம். அதெல்லாம் வரும்போது, செங்கல் வரும்போது, எகிப்தியர் சேனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், பயப்படாம அங்க இங்க இங்க மேல கீழே குதிக்காம அசையாமல் நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை நம்ம பார்க்க கத்துக்குவோம். அவர் செய்வார், அவர் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார். தேவன் நம்மளுக்கு அந்த அருள் புரியட்டும். ஜெபம் செய்வோம்.